as a young elder.
சுமார் ஒரு ஆண்டாக ஊழிய காலத்தில் ஒரு இளம் மூப்பராக நான் இருந்தபோது வெளிப்பாடுதலையும் பரிசுத்த ஆவியை பற்றி வேத புத்தகங்களில் பிற்கால அப்போஸ்தலர்கள் எழுதியவற்றை படித்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியான விழி உணர்வு ஏற்பட்டது. எனக்கென்று ஒரு சாட்சி, குறிப்பாக பிதாவையும் குமாரனையும் பற்றி ஒரு சாட்சி எனக்கு இருந்ததில்லை. எனது அற்புதமான பெற்றோரின் சாட்சியை சார்ந்து நான் ஊழியத்திற்கு போனேன். அவர்களின் வார்த்தையில் எந்த சந்தேகம் இல்லாமல் ஆவுக்குரிய எனது சொந்த சாட்சியை தேடுவதை பற்றி நான் நினைத்து பார்க்கவில்லை. 1962 டெக்சஸின் சன் அன்டோனியாவில் ஒரு பெப்ரி மாதம் இரவில் நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என எனக்கு தெரிந்தது. நான் அமைதியாக ஜெபித்து, பரலோக பிதாவை நீர் ஜீவிக்கிறாரா, நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என உரத்த சத்தத்தில் வேண்டுவதற்கு நான் தனிமையாயிருக்க எங்கள் குடியிலேற ஒரு இடத்துக்கு நான் கண்டுபிடித்தேன். அந்த இரவில் சிறு நேரத்திற்கு பின் தேவனும் இயேசுவும் நிஜமானவர் என்பதை வாழ்க்கையில் முதலாக நான் அறிந்து கொண்டேன். ஒரு குரலையும் நான் கேட்கவில்லை, ஒரு வானொலக நபரையும் நான் பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவின் சொல்ல முடியாத வரத்தால் வெளிப்படுதலின் ஆவியால் எனது மனதிற்குள் பேசிய சமாதானத்தால் எனது இருதயத்திற்கு உறுதிப்படினால் நீங்களும் அறிந்து கொண்ட அதே வழியில் நானும் அறிந்து கொண்டேன். வார்த்தைகளை வைத்து ஒரு சோதனை செய்யும் அளவு எனது புலனைகளை எழுப்பி உணர்ச்சி செல்ல செய்ய அந்த அனுபவத்திலிருந்து ஆல்மாவின் ஆலோசனை நான் பார்த்தேன். இந்த வார்த்தைகள் அல்லது விதைகளை மரங்களாக வளர்ந்தது. உண்மையிலே சாட்சியின் கூடுதல் மரங்களாக வளர்ந்தது. பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியாலும் வந்த வெளிப்படுதலின் அடிப்படையில் வார்த்தையின் மேல் அதிக சோதனைகளால் இந்த செயல் தொடர்ந்தது. அதன் விளைவாக கூடுதல் சாட்சி மரங்களாகி இப்பொழுது ஒரு உண்மையான காடாகியது. இரட்சகர் அமெரிக்காவிற்கு சென்றபோது 12 சீசர்களை அவர் அழைத்தார். பரிசு ஆவியை பற்றி அவர்களுக்கு மக்களுக்கும் அவர் கொடுத்த செயல்களில் ஒன்று. அவர்கள் இரட்சகர் அமெரிக்காவிற்கு சென்றபோது 12 சீசர்களை அவர் அழைத்தார். பரிசுத்த ஆவியை பற்றி அவர்களுக்கு மக்களுக்கும் அவர் கொடுத்த செயல்களில் ஒன்று அவர்களுக்கு போதிப்பதின் இரட்சகர் புறப்பட்டு போய் அடுத்த நாள் திரும்ப வருவதாக வாக்களித்தார். அவர் பேசுவதை கேட்க அவர்கள் முடிந்தவரை அதிகமோர் கூடி வர செய்ய மக்கள் இரவு முழுவதும் உழைத்தார்கள். இரட்சகர் போதிக்கவற்றை மக்களுக்கு போதிக்க அவர்கள் சீசர்கள் 12 பிரிவுகளாக கூடினார்கள். இந்த வார்த்தைகளை நிற்பனம் பரிசுத்த ஆவியின் முக்கிய உத்தவத்தை அவர்கள் போதனைகள் மத்தியில் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். இரட்சகர் அவரிடம் பிதாவிடம் ஜெபித்த போது அவர்கள் அவர் தோற்றம் அளித்த பரிசுத்த ஆவியின் முக்கிய உத்தவை பற்றி பயன்படுத்தினார். பிதாவை, நான் தெரிந்து கொண்ட இவர்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவரை அளித்ததற்கு உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பரிசுத்த ஆவியின் வரம் மனிதர்கள் மேல் அருளப்படுகிற மகத்தான வரம். அது மனிதர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் மட்டும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அது விசுவாசம் மிக்க ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிறிஸ்துவின் சுசியத்தை பெற்றுக்கொள்ள போதுமான வயது வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது சொந்தமாக இருக்கிறது என தலைவர் வால்பர்ட் உட்பட சொன்னார் என்பதை இந்த மர்மன் புத்தகத்தில் நிகழ்ச்சியின் அடிப்படையில் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். தெய்வீகத்தின் மூன்றாவது அங்கத்தினராகவும் பிதாவிடம் குமாரனிடம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எல்லா காரியங்களிலும் அறிந்திருக்கிறார். அவருக்கு ஏராளமான முக்கியமான பாத்திரங்கள் இருக்கின்றன. அவைக்குள்ள முக்கியமானது பிதாவு குறித்தும் குமாரன் குறித்தும் அவர் சாட்சி பகிர்கிறார். சகலவற்றின் சக்தியும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஞானஸ்தானம் பெற்றவரும் அவர் சுதிகரிக்கிறார். நம்மை செய்வராக இருக்க தலைவர் மான்சென் எடுத்த கட்டாயம் இருக்கிறார். நம்மை செய்கிறவரை சுற்றறிந்திருந்து இரட்சகரின் எடுத்துக்காட்டை அவர் பின்பற்றுகிறார். பரிசுத்த ஆவியிடம் இருந்து வருகிற ஒரு உறுதலை உதாசீனம் படுத்திருப்பதன் ஒருவரை போல் சந்திப்பதன் அவருக்கு ஊழியம் செய்த வந்த மற்ற ஒருவரை காப்பாற்றுவதன் முக்கிய உத்தவத்தை அவர் விதித்தார். ஆனால் சில சமயங்களில் தேவையாக இருக்கும் போது ஊழியம் செய்ய தலைவர் மான்சன் வீட்டு போதகராக கவனித்துக் கொள்ளும் ஒரு சகோதரியே கிடைப்பதில்லை. அந்த சூழ்நிலையில் பரிசுத்தாவின் மற்றொரு பாத்திரமான தோற்றவளாயிருந்து ஆறுதலையும் வழிநடத்தலையும் நான் கண்டிருக்கின்றேன். ஏராளமான பிரிவு கூறுபாடுகளும் எங்கள் பேராண்ணன் குயின்டன் பிறந்த ஒரு ஆண்டுக்கு 3 வாரங்கள் குறைவான நான் நாட்களில் உயிரோடு இருந்த அப்பொழுது மருத்துவமனைக்கு வெயிலும் உள்ளமாக இருந்தோம். அந்த நேரத்தில் சகோதரி ஜென்சனும் நானும் அர்ஜென்டினாவில் வாசித்து வந்தோம். அவர்கள் ஆறுதலாக இருக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் படவும் உண்மையிலே எங்கள் பிள்ளைகளுடன் நாங்கள் அங்கு இருக்க விரும்பினோம். நாங்கள் நேசித்த அவனுக்கு அருகில் இருக்க விரும்பி இவன் எங்கள் பேரப்பிள்ளை, எங்கள் ஜெபிக்கிறோம். குவிண்டன் மறைத்து விட்டான் என்று செய்தி எங்களுக்கு கிடைத்த போது சகோதரி ஜென்சனும் நானும் ஊழியத்தின் ஒரு பயணத்தில் இருந்தோம். கூட மறை ஒன்றின் பாதையில் நின்று கொண்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு ஆறுதல் படுத்தினோம். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதான ஒரு உறுதிப்பாடு பரிசுத்த ஆவியிடமிருந்து எங்களுக்கு வந்தது. அந்த இன்று வரை தொடர்ந்திருந்தேன் என நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். பெரிய விசுவாசம், சமாதானம், ஆறுதலுடன் இன்று வரை அந்த சமயத்தை பற்றி பேசுகிற எங்கள் மகன், மருமகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் வாழ்வில் பரிசுத்த ஆவியின் சொல்ல முடியாத ஈவை நாங்கள் பார்த்தோம் என்று நாங்கள் சாட்சி அளிக்கின்றோம். வெளிப்படுதலின் அதே வரம் மர்மன் புத்தகத்தை பற்றி என்பது சாட்சியை தீவிரப்படுத்தியது. மீண்டும் மீண்டும் அதை நான் வசித்து படித்து ஆராய்ந்து ருசித்தேன். அதன் சத்தியத்தை தெய்வீகத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். சபையின் நான்கு முக்கியமான மூளைக்கண்களை மர்மன் புத்தகம் ஒன்றான தலைவர் கார்டன்பி ஹிங்கிள் அழைத்தார். ஜோசப் ஸ்மித்தின் முதல் தரிசனம், ஆசாரி உத்தவத்தின் மறுஸ்தாபம் மற்றவைகளாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நமது சாட்சி முக்கியமாக மூலக்கல்லாயிருக்கிறது. பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு தனிப்பட்ட சாட்சிகள், அங்கத்தினர்களின் ஒப்புக்கொடுத்தலும் நங்குகிறோமாலும் அசைக்க முடியாத மூளைக்கல்கள் இந்த நான்கு மாபெரும் தேவன் கொடுத்த வரங்களும் என அவர் விளக்கினார். தேவன் கொடுத்த இந்த நான்கு வரங்களும் எனது விசுவாசத்திற்கு சாட்சிக்கும் நங்குமாயிற்று. ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்தலால் எனக்கு உறுதியளித்தன. ஆயினும் சில நிமிடங்களில் முதல் தரிசனம் மற்றும் மர்மன் புத்தகம் ஆகிய இந்த இரண்டு மூலக்கண்களை வரங்களும் மேல் கவனம் செலுத்த நான் விரும்புகிறேன். நற்கீர்த்தி பெற்ற பெற்றோருக்கும் பிறந்த அவர்களால் நன்றாக போதிக்கப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பில் ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறது. லெக்கி மற்றும் ஜோசப் ஸ்மித்தின் வாழ்க்கையில் சம்பவங்களில் ஒவ்வொன்றும் ஒத்திருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அவசியமாயிருக்கிறது. சடுதியாக நடக்கவிருந்த எருசலோமின் அழிவிலிருந்து அவனையும் அவனது குடும்பத்தையும் காக்க லெக்கி அவசியமாயிருந்தது. இது உண்மையான சபை என்றும் ஜோசப் ஸ்மித்துக்கு அவசியமாயிருந்தது. ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள். பிதா மற்றும் குமரனை பற்றி அபிராயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் பிரசாங்கிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியிடமிருந்து தரிசனங்களும் சொப்பனங்களும் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுதலை பெறுகிறார்கள். இறுதியாக துன்மார்க்குகள் அவர்களை அசுரித்திருக்கிறார்கள். லெக்கியும் அவனது குடும்பம் தப்பி பிழைத்துக் கொள்கிறார். ஜோசப் இந்த சாட்சியாக மறித்தார். மர்மன் புத்தகத்தில் ஒன்னா நெப்பியை பிடிக்க ஆரம்பிக்க சத்தியத்தை உண்மையுடன் தேடுகிறவன் ஊழியக்காரர்களை அழைப்பதில் என்ன ஆச்சரியமாயிருக்கிறது? கர்த்தரின் ஆவியால் இந்த புத்தகம் நனைந்திருக்கிறது. வெளிப்படத்திலும் பரிசுத்த ஆவியும் தீர்க்கதரிசிகளும் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை, ஆனால் தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆரம்ப அதிகாரங்களிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மர்மன் புத்தகம் முழுவதிலும் வெளிப்படுத்துதல் மற்றும் பரிசுத்த ஆவியை செய்த தொடர்கிறது. மர்மன் புத்தகத்தையும் வெளிப்படுதலையும் எடுத்துவிட்டால் நமது மதம் எங்கே இருக்கும்? நம்மிடம் எதுவும் இருக்காது என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் இந்த சக்தியின் தூக்குப்படுத்தியிருக்கிறது. வெளிப்படுதலால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மர்மன் புத்தகத்தை பற்றி நமது சாட்சிகளை பிற்கால பரிசுத்தவான்களால் இந்த மதமும் அதன் கோட்பாடுகளும் மெய்யானவை என நாம் உறுதியளிக்கின்றேன். ஆவினும் காரியங்களே பரிசுத்தமானது செல்வதற்கு கடினமாய் இருக்கிறது. இதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உணருதலில் சிறிதளவுதிலும் சொல்ல என்னால் கூடாது. என் ஆல்மாவைப் போல் நாங்கள் பிரக்கடம் படுத்துகிறோம். ஆயினும் பரிசுத்த ஆவி மெய்யானவை என்றும் அவர் சசனமாறவினும் வெளிப்படுத்தவராகவும் தோற்றவராகவும் வழிகாட்டியாகவும் இறைத்தன்மையை ஆசிரியராகவும் இருக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். இந்த நான்கு மூளைக்கல்கள் மேல் இந்த மெய்யான ஜீவிக்கிற சபை, இந்த மதமும் அமைந்திருக்கிற என்ற தாழ்மையுடன் நான் சாட்சி அளிக்கிறேன். மூளைக்கல்லை அமைப்பது இயேசு கிறிஸ்துவின் ஈடுபட்டிருக்கிறார் என சாட்சி அளிக்கிறேன். தலைவர் தாமஸ் மான்சன் கர்த்தரின் தீர்க்கதரிசியும் என் பின்பக்கம் அமர்ந்திருக்கிற இந்த 15 மனிதர்களும் தீர்க்கதரிசிகளும் ஞான சிருஷ்டிக்காரர்களும் அப்போஸ்தலர்களும் வெளிப்படுத்தலவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆசிரிய உத்தவத்தை ராஜ்யத்தின் திருக்கோள்களையும் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் அவைகளை நேசித்து மரியாதை செலுத்தி ஆதரிக்கிறேன். ஆமேன்.